SBS தமிழ்.
வணக்கம் எழுத்தாளர், கதை சொல்லி பவ செல்லதுரை அவர்களே.
வணக்கம்.
வழமையாக நாங்கள் யாரை நேர்காண்பது என்பதை நாங்கள் தான் முடிவெடுப்போம். ஆனால் இந்த முறை எமது நேயர் ஒருவர் பவ செல்லதுரை அவர்களை நீங்கள் கண்டிப்பாக நேர்காண வேண்டும் என்று கேட்டிருந்தார்.
ரொம்ப நன்றி. அந்த நேயருடைய பெயரை நான் தெரிஞ்சுக்கலாமா சார்?
அந்த நேயருடைய பெயர் செல்வி.
ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார்.
உங்களுடைய முதல் கதை முகம்.
என்னுடைய முதல் கதை வந்து முகம். அது வந்து கல்கி என்கிற பிரபல பத்திரிகையில் பிரசுரமாச்சுங்க சார்.
அந்த கதையிலிருந்து இன்று வரை எத்தனை கதைகள் எழுதியிருக்கீங்களா?
நான் ரொம்ப குறைவான எழுத்தாளர் தான். என்னுடைய ஆசானும் என்னுடைய அப்பா மாதிரி நான் நினைத்த பாலுமகேந்திரா சார் அடிக்கடி சொல்வாரு, பவா வந்து ஒரு எழுத்து சோம்பேறி அப்படின்னு சொல்றேன். கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20-22 கதைகள் எழுதிருக்கலாம் சார்.
கதையே கவிதை போல எழுதி
நான் ஃபிக்ஷன் நிறைய எழுதிருக்கேன் சார். 6-7 புத்தகங்கள் என்னுடைய எல்லா நாளும் கார்த்திகை, 19 டிஎம் சாரோனில் இருந்து, பஷீரின் அறை அவ்வளவு எளிதில் திறக்கக்கூடியதல்ல, நிலம், இந்த மாதிரி ஒரு 6 புத்தகங்கள் நான் ஃபிக்ஷன்ல இருந்திருக்கு.
சிங்காரக்குளம்
ஒரு சிறுகதை. அது வந்து என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பான நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை தொகுப்புல இருக்கு சார்.
அதுல ஒரு விடயத்தை நான் அவதானிச்சேன். என்ன சொன்னா, நீங்க அந்த கதை அந்த கடை சில முடிகிறது மே 18 சொல்லியிருக்கீங்க. மே 18 ஈழப்போரின் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நாள்.
ஆமா ஆமா ஆமா.
ஆனா நீங்க கதை எழுதினா அதுக்கு முன்னாடியே இல்லையா?
நான் 25 முன்னாடி எழுதின கதைங்க சார் அது.
அப்ப அதுல ஒரு குறியீடு அப்போயே வந்திருக்குன்னு
நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா. இது எல்லாமே கதைய இத்தனை பொறுத்து ஒரு காலம் எவ்வளவு தூரம் கடந்து எப்படி எல்லாம் மாத்துதுன்றது ஒரு படைப்பாளியா எனக்கு ரொம்ப பெருமிதமாகவும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. இப்ப நான் எழுதும் போது நான் வந்து தமிழ்நாட்டுல நிலவன ஜாதிய கொடுமைகளுக்காக தான் சிங்காரக்குளம் எழுதினேன். ஆனா அது எதேச்சா மே 18 என்ற தேதியும் மல்லிகா என்கிற பேருடைய தற்கொலை போராளியா மல்லிகாவை மாத்தந்தோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார்.
உங்களுடைய பின்னணி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய அப்பா ஒரு காங்கிரஸ்காரர் என்று அறிகிறேன்.
ஆமா ஆமா.
ஆனால் நீங்கள் மார்க்சிய சிந்தனையுடையவர். அந்த முரண்பாடு உங்கள் வீட்டில் எப்படி போனது?
இல்ல, அப்பாக்கள் பின்பற்ற அரசியல மகன்கள் பின்பற்றணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அப்படி ஒரு திணிப்பை வந்து அப்பா என் பேர்ல செலுத்தவே இல்லை. அப்பா வந்து ஒரு காங்கிரஸ்காரா இருந்த போதிலும் அவருடைய பல நடவடிக்கைகள் திராவிட இயக்கத்துக்கு ரொம்ப இணையா இருந்ததை நான் கவனிச்சிருக்கேன். குறிப்பா கடவுள் மறுப்பு, மூடநம்பிக்கைகள் ஒழிப்பு, அந்த மாதிரியான விஷயங்களே அப்பா ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அவருக்கு காமராஜர், கக்கன் போன்ற பெரிய தலைவர்களோட ரொம்ப நெருக்கம் இருந்துச்சு.
இப்ப அதனால நீங்க பல ஊர்களுக்கும் பயணிக்க வேண்டியதா இருந்தது. அதனால் பெற்ற அனுபவங்களை உங்கள் கதைகளில் சொல்லியிருக்கீர்கள் என்று சொல்லாமா?
ஆமா 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 ஆமா.
அதுல உங்களுக்கு முதல் கதை சொன்னவர் உங்களுடைய அம்மா என்று சொன்னீர்கள். நேர்காணல்ல
அம்மா ஒரு பெருசா இந்த வழமையான பள்ளி படிப்பு அதெல்லாம் படிக்காதவங்க, 4வதோ 5வதோ படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மெமரிஸ்ல நினைவுகள்ல ஏராளமான கதைகள் இருந்துச்சு. அது வந்து தொல்கதைகள், அப்புறம் வாய்மொழி கதைகள், அவங்க கேட்ட கதைகள், அப்படி ஏராளமான கதைகள் இருந்துச்சு. அநேகமா அம்மா வந்து சாப்பாடு ஊட்டுற நாட்கள்ல ஆரம்பிச்சு நான் ரொம்ப பெரிய பையனா வளர்றவர்களும் ஏதாவது ஒரு கதையை எப்பயுமே சொல்லியிருக்காங்க. அந்த கதையினுடைய பாதிப்புலதான் நான் வந்து பச்சை இருளன், சத்ரு, ஓணான்குடி சுற்றிய ராஜாம்பான் நினைவுகள், இந்த மாதிரியான எனக்கு ரொம்ப புகழ்பெற்ற கதைகள் அப்படின்னும், பிரபஞ்சன் மாதிரியான மிக முக்கியமான இலக்கியவாதிகள், உலகின் தலை சிறந்த கதைகள்ல வைக்கக்கூடிய கதைகள் இவைகள் என்று சொல்ற அந்த கதைகளை அம்மாவினுடைய நினைவுகளின் பாதிப்புகளில் இருந்துதான் நான் எழுத முடிஞ்சுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
அந்த அதே ஆவணப்படத்திலே நீங்கள் ஒரு கோயிலே கும்பிடுகிறீர்கள். மார்க்சிய சிந்தனைகள் மாறிவிட்டதா?
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார். என்னன்னா, மார்க்சிய சிந்தனைகள் என்பது ஒரு வறட்டுத்தனமான மார்க்சிய கொள்கைகளை வச்சு மனிதர்கள் வாழவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து அந்த மனோன்மணி அம்மன் கோவில்னு வேட்டவளம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கிற கோயில் அது. அதான் என்னுடைய பூர்வீக கிராமம். அந்த கோயிலுக்கு திடீர்னு கூட்டின்னு போய் நான் அந்த கோயிலில் வச்சு ஷூட் பண்றாங்க. வைக்கிற அந்த வினாடி ஒரு அந்த கோயிலுடைய மணி அடிக்கப்படுகிறது. ஒரு ஆராதனை ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ஒரு கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தோணுது. அதனாலே நான் மார்க்சிய சிந்தனைகளை வந்து மாத்திக்கினேன், அல்லது மார்க்சிய சிந்தனைகளை விட்டுட்டெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான ரொம்ப வறட்டுத்தனமான மார்க்சிய நடைமுறைகள் இந்த உலகத்துக்கே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அந்த இரு புத்தகங்களில் கதை போல.
ஆமா, இரு புத்தகங்கள் கதைகள் போல. ஆனா அப்படி ஒரு வரட்டுத்தனமா நம்ம இருக்க வேணாம். நான் அதுக்காக வந்து என்னுடைய செய்கையால நான் ஒரு செகண்ட்ல கையெழுத்து அந்த இடத்த கும்பிட்டேன். அதே மாதிரி நான் ஒரு சர்ச்சிலையும் கையெழுத்து கும்பிட்டு இருப்பேன். அதனால எந்த மனிதர்களுக்கும் எந்த மதத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லை.
நீங்க ஜோக்கர் ஜோக்கர் படத்துல ஒரு அருமையான பாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு முன்னரே உங்களுக்கு நடிக்க அழைப்புகள் வந்தாலும் நீங்கள் அதை மறுத்திருக்கிறீர்கள். ஏன் ஜோக்கர் படத்தில் தான் முதலில் நடிக்க ஒப்புக்கொண்டீர்கள்?
என்னுடைய ரொம்ப ஒரு 17-18 வயசுல இருந்தே ஏதோ ஒரு காரணங்களால பாலுமகேந்திரா, பாரதிராஜா இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆளுமைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு மிஸ்கின் ராம் வரையிலும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க லிஸ்ட்ல எப்பயுமே இருப்பாங்க. ஆனா எனக்கு என்னைக்குமே நடிக்கணும் அப்படின்னு தோணந்தே இல்லை. அப்புறம் இந்த இவங்க யாருமே என்ன நடிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டதே இல்லை. நான் பல இரவுகள் பால்மேந்திரா சாரோட, பாரதராஜா சாரோட எல்லாம் பேசியிருக்கேன். இல்ல, எனக்கு அந்த மாதிரியான இன்டென்ஷனே இல்லை. ராஜ்முருகன் வந்து ஒரு நாள் வந்து எங்க வீட்டுக்கு வந்து, ஜோக்கர்ன்ற இந்த படத்துல இந்த ரோல் வந்து உங்களுக்கு உங்களை மனசுல வச்சுனே நான் எழுதிட்டேன், அதனால உங்களை தவிர வேற யாரையுமே ஆப்ஷனா அதுக்கு நான் போட முடியாது, அதனால நீங்க கண்டிப்பா நடிச்சாகணும்னு கேட்டாரு. நான் எப்படியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிதான் இருக்க விரும்புறேன்னு. அதனால நான் அதை நடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அது படம்லாம் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப இயல்பா அந்த கேரக்டர் வந்ததா பல நண்பர்கள் சொன்னாங்க. சந்தோஷமா,
நாங்களும் சொல்கிறோம்.
நன்றி, நன்றி சார். ரொம்ப
உங்களுடைய காணொலிகள், நீங்கள் பலருடைய கதைகளை சொல்லி காணொலிகள் வெளியிட்டிருக்கிறீர்கள்.
ஆமா,
அந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? அது அப்படி கதை சொல்லி,
என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்க இருக்காரு திருவண்ணாமலை, என்னுடைய கிளாஸ்மேட். ஒரு நாள் அவர் கூட பேசினுக்கும் போது எதையாச்சும் அந்த பேச்சு முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரு, இந்த உரையாடல மட்டும் நீ 7 கதைகள் எனக்கு சொல்லி இருக்க போவான்னு சொன்னாரு. அப்போ நீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கதைகள் சொல்ல வருது. நான் வந்து அவர் வந்து இங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் டைலாக் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் வச்சிருக்காரு, ஒரு பல்சமய உரையாடல் மையம். இங்க வந்து ஒரு மைக் வைக்கிறேன், அந்த மைக்கில் வந்து நீங்கள் கதை சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. அப்படிதான் இதை ஆரம்பித்தோம். அப்புறம் உண்மையிலே எனக்கு வந்து இதெல்லாத்தையும் யூடியூப்ல போடணும், அது உலகம் முழுக்க இருக்கிற வாசகர்களை போய் அடையணும், அப்படிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. நான் ரொம்ப சாதாரணமாக முதல் கதையை நான் வந்து சோபாசக்தியினுடைய 3 கதைகள் தான் சொன்னேன். அப்படி சொல்லிட்டு வந்தோம் நாங்கள். அது வந்து என்னுடைய பையன் வம்சி வந்து போட்டோகிராஃபியில் பெரிய ஆர்வம் உள்ளவன், கொஞ்ச நாள் பொறுத்து அது யூடியூப்ல போட்டான். அது ஏதோ ஒரு வகையில் என்னுடைய குரல் அல்லது என்னுடைய முகபாவங்கள் அல்லது நான் சொல்ற கதை, நான் தேர்ந்தெடுக்கிற கதை, இது எல்லாமே உலகம் முழுக்க இருக்கிற பல ஆயிரக்கணக்கான வாசகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர், கதை சொல்லி, நடிகர் என பன்முகம் கொண்ட பவா செல்லதுரை அவர்கள்.
ஆனாலும் இது உச்சத்துல இருக்கும் போதே இதை நிறுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கதை சொல்ற நிகழ்ச்சிய ஒரு 20வது கதை சொல்லும் போது நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு ஒரு 3 மாசம் கேப் கொடுத்து இதை இன்னொரு புது வடிவத்தில் சொல்ல ஆரம்பிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி சொல்லும் போது இனிமேல் சிறுகதைகள் சொல்லாம நாவல்கள் சொல்ல ட்ரை பண்ணலாம். தமிழோ அல்லது மொழிபெயர்ப்போ ஒரு முக்கியமான 20 நாவல்களை கையில எடுத்து ஒரு 20 இடங்கள்ல இந்த கதைகளை சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். அப்ப முதல் முறையாக ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம்ன்ற கதையை தேர்ந்தெடுத்தோம். அதை எங்க நிலத்திலேயே 10,000 அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு இந்த கதைகளை அந்த ஒரு பெரிய நாவலை 2 மணி நேரம் சொல்றதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு புதுசா ஒரு பெயர் கொடுத்தோம், பெருங்கதையாடல் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்தோம். முதல் நாவல் அனுபவத்தை கேட்பதற்காகவே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ரொம்ப சீரியஸான ரீடர் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருந்தாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சிலிர்ப்பை ஏற்படுத்தின அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த கதைகளை வந்து 1 மணி நேரம் 47 நிமிடம் சொல்லி முடித்தேன். சுருதி டிவிலாம் யூடியூப்ல போட்டு இப்போ கிட்டத்தட்ட 68,000 பேர் அந்த வீடியோவை வந்து பார்த்துருக்காங்க. போன மாதம் மதுரையில் 2வது பெருங்கதையாடு நடந்துச்சு. யஸ்ராமகிருஷ்ணனுடைய இடக்கை நாவலை வந்து நான் அங்கே சொன்னேன். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாசகர்கள், தீவிரமான வாசகர்கள் வந்து எனக்காக பார்த்துருந்தாங்க. அது ஒரு பெரிய சிலிர்ப்பான அனுபவமாக இருந்துச்சு.
இந்த எழுத்தாளர்கள் யாராவது அவர்களுடைய விமர்சனங்களை அல்லது அவர்கள் ரசித்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா?
ஐயோ, நிறைய எழுத்தாளர்கள் மனம் கசந்து அழுது இருக்காங்க.
அதுல மிக மிகவும் உங்களை தாக்கியது அல்லது பாதித்தது என்று ஒரு நிகழ்வை சொல்லுங்களேன் நீங்க.
ஆ, முத்துலிங்கம் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. அதில் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் கதைகளை கேட்ட பின்பே உறங்க செல்கிறேன். என்றாவது ஒரு நாள் உங்கள் உதடுகள் என் கதையையும் உச்சரித்து விடாதா என்கிற ஏக்கம் என்னுள் மேலெழுகிறது அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தார். நான் ரொம்ப மதிக்கிற, எனக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர்களில் முத்துலிங்கம் வந்து ஒரு முதல் வரிசையில் நிற்பவர். அவ்வளவு முக்கியமான எழுத்தாளர் வந்து எனக்கு அப்படி ஒரு மெயில் போட்டது ரொம்ப சிலிர்ப்பான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நிறைய எழுத்தாளர்கள், அழகிய பெரியவன், ஜே பி சாணக்கியா, சந்தோஷ் சிக்கானம், பால் சக்கரையா முதலியான மிக முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லோரும் அவருடைய கதைகளை நான் சொல்லி கேட்டு என்னோடு அவருடைய அந்தரங்க ரொம்ப அற்புதமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மதியானம் கூட எனக்கு இலங்கையிலிருந்து தலையசிங்கம், எஸ்போ என்று ஒரு பெரிய பட்டியலை வரிசையிட்டு அவர்களுடைய மிக முக்கியமான கதைகளை எல்லாம் எனக்காக சேகரித்து இணையத்தின் வழியாக அனுப்பி வைத்து, இந்த கதைகளை என்றாவது நீங்கள் எங்கள் இளம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சிலிர்ப்பான அனுபவமாகவே இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எங்கள் தமிழ் நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் என்னுடைய இந்த நேர்காலை கேட்டதற்கு உங்களுக்கும் உங்களை சேர்ந்த தோழர்களுக்கும் ஆஸ்திரேலியாவிலிருக்கு என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. அப்புறம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீங்க யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்தாலோ அல்லது நீங்க வந்தாலோ உங்களுடைய நண்பர்கள் வந்தாலோ திருவண்ணாமலைக்கு தாராளமா வரலாம். எங்ககிட்ட நல்ல தங்குற இடம் இருக்கு. உங்களுக்கான ஒரு மனுஷங்க வாழ்ந்துங்கிறான்ற சந்தோஷத்துல நீங்க வரலாம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil